ගරු හර්ෂරිසිල්වා මාතිතුමා, ඔබතුමාට විනාඩි 15යි.
Thank you, honorable member. In fact, it is a privilege for me to speak a few words on a very important matter today. Let me start. You see, in 2015 January, when 6.2 million people voted for the then candidate Maithripala Sirisena, what was their expectation? Their main expectation was to strengthen democracy in this country. Of course, they expected many other things, and we made many promises. But the primary promise that we made to the people of this nation was that we will strengthen our democracy. Essentially, it was about the 18th Amendment to the Constitution, in which the former president, Mahinda Rajapaksa, took away the strong democratic institutions that had been introduced in the 17th Amendment and concentrated that power in him, that this country will be ruled by a person as opposed to institutions, regulations, laws and policies. That is why we wanted to bring in a checks and balances, a system of checks and balances into our democracy. In fact, the signature achievement of President Sirisena's first 100-day government, or slightly more than 100 days, was the introduction of the 19th Amendment to this Constitution. And we know that members on both sides of the aisle voted for it because they realized that we had moved away from the ideal democracy that we had wished to create in this country. The President...
Order, please. Order, please. Garu Kathanayakathuma mulasara peminnayi.
Go ahead, Honorable Minister.
The President, in fact, I have been with him in overseas travels, whether it has been in the United States or the UK or India or wherever, took a lot of pride in saying, look, I perhaps am the only sitting head of state that voluntarily gave away some of the privileges, the powers, the authorities I had. And we all agreed with him. And it was an achievement, not only for President Sirisena, but for all of us in Parliament who voted to strengthen the democracy. The adage, I am the state of King Louis XIV, surely ended with the period of absolute monarchies. And that is really what happened, Honorable Sir, with the passage of the 19th Amendment to this Constitution. However, in a strange political twist, where His Excellency has now aligned himself, or rather realigned himself, with the former President, Honorable Mahinda Rajapaksa, and his clan has suddenly started to find fault with the 19th Amendment. He has in fact said that this is the most corrupt place and that we should think about changing, or some of his disciples or the new disciples have even gone on to say that we must bring back the 18th Amendment to do away with the 19th Amendment. We saw that. So that is an absolute 180-degree turn from what we promised the people. Honorable sir, yes, we have not been able to fulfill all the promises that we made to the people. And we will continue to try to deliver on those promises. But the main promise that we delivered on, it is unethical for His Excellency the President to say that we must get rid of it. It is unethical for those who voted for it to say we have to get rid of the 19th Amendment and bring back the 18th so that the power will once again be concentrated in a strong man. And that is not what the people of this country voted for, and that is not what the people of this country desire. Therefore, I would like to humbly request His Excellency the President to look into the facts. Please do not be misled by some of those turncoats who actually did fight hard to bring the 19th Amendment, now to say all kinds of false stories to His Excellency and mislead him. And I would like to take a few examples. But before that, I have been reading in the press Mr. Gotabaya Rajapaksa, who is supposedly the front runner for the presidency in the Sri Lanka Podujana Peramuna Party, saying that give us the vote, bring us back to our government, and we will get rid of the 19th Amendment to the Constitution and go back to the 18th. And I am certain that the 6.2 million people who voted for us are going to say, you go jump in the Bere Lake or something like that. Because you know why, Honorable Speaker? That is because the country
Don't disturb him. You can talk here. Yeah, you are getting an opportunity to talk to him.
Yeah, thank you, sir.
Yeah.
Because he's a citizen.
You will allow me to say it. Once he finishes, I'll tell you. I'll give you opportunity.
No, no, I will clarify.
Let him go that.
Listen, Mr. Speaker,
point of order, yeah.
He must realize.
You give the mic.
You have the mic. Point of order. What is the point of order?
Honorable Speaker, in his deliberation, he went on. So the point of order, in his deliberation, he mentioned that Gotabaya Rajapaksa, as the front runner, has said that we will get rid of the 19th Amendment and bring back the 18th. And nowhere ever he has made that statement.
You can reply.
You
can reply. Whether it is fake news or not, I don't know. This is what we are reading in the newspapers. This is what we hear in the radio. This is what we see on television. So I must tell you that Mr. Gotabaya Rajapaksa better go and look at his constitution. The country, he is a citizen of the United States. That no major appointment of state officials can be made without the Senate approving that name. Can you please? The Senate must approve, Mr. Speaker, all the names, be it a judge to the Supreme Court, be it the Attorney General, be it any top appointment. So if he is a citizen of that country and he believes that he doesn't even have to give up the citizen of that country, because I'm sure he's in love with that country. He's in love with it. He loves the United States. That is because of, I believe, the opportunities he has got as a minority person in the United States. Gotabaya Rajapaksa, Mr. Gotabaya Rajapaksa, is a member of the minority in the US, and he as a member of the minority have had equal opportunity in the United States to rise and to come to whatever status he has come to in the United States. So why am I bringing this up? I'm bringing this up because even though he has said that he has mentioned that he is going to be the presidential aspirant in another few months, he is not willing to give up that citizenship because of the love he has for that constitution. Now I must correct a few statements made by...
You have 5 minutes more.
Honorable Vijayadasa Rajapaksa. He had said that there are no procedures for the Constitutional Council. That is utter nonsense. It's absolutely false. The Constitutional Council decided to follow the rules adopted by the Constitutional Council under the 17th Amendment. The President was informed by letter on 17 November 2016. Parliament was informed on the 8th of December 2016, and MPs were asked to send in their proposals. Honorable Sir, no member in this House, including these people who are shouting here today, sent a single observation. So therefore, the procedures remain as it had been in the 17th Amendment. Then the Chief Justice in February 2017, the President sent two names, that of Justice Depp and Justice Chitra Siri, and requested the Constitutional Council to approve one name. Justice Depp, who was a senior most judge of the Supreme Court and who had acted as Chief Justice, was approved. He was approved. His name was approved, Honorable Sir. Then the Chief Justice of October 2018, Mr. Vijayadasa Rajapaksa, says Justice Ivavana Sundara was overlooked. This is what all of you people are screaming here about for the appointment of the Chief Justice. It is the President who overlooked her. And I am saying this with authority here, sir. President sent only one name to the Constitutional Council, and that, Mr. Speaker, was of Ms. Justice Nalin Pereira, who was four places below seniority of Justice Ivavana Sundara. He later said that career judges brought to his notice that no career judge had been appointed CJ since 1988, and therefore he nominated Justice Nalin Pereira. The Constitutional Council approved it. So therefore, these utter lies and falsehoods to mislead the people of this country and also the international community must be looked at in the way in which he has maliciously tried to misrepresent facts. Then the President of Court of Appeal, Mr. Vijayadasa Rajapaksa, and President, His Excellency the President, find fault with the Constitutional Council for not approving Justice Deepali Vijay Sundara, the senior most judge. In January 2018, it was the President who overlooked Justice Deepali Vijay Sundara and nominated Justice Surasena, who was several places junior to Justice Deepali Vijay Sundara. Now, after he joined forces with Mr. Mahinda Rajapaksa, President has nominated Deepali Vijay Sundara Justice. But the Chief Justice had not recommended Justice Vijay Sundara. And it is not surprising that the Constitutional Council has not approved her name. Then there are others. There are multiple things. Then I want to take up what Honorable Seniviratna said here a little while ago. That was about the Attorney General and that the Constitutional Council didn't appoint Mr. Suvada Kamlath as Attorney General. Why is that, Mr. Speaker? Why is that? I will tell you why. Mr. Suvada Kamlath,
one more minute, Honorable Minister, one more minute.
Yes, was not appointed Attorney General. We all know that. President sent three names. That was of Mr. Suvada Kamlath, Solicitor General, Mr. Jayanta Jayasurya, and Mr. Kapila Vaidyanathan, both additional Solicitors General at the time. The Constitutional Council asked the President what his order of preference was. That is all what he asked, what the Constitutional Council asked. They asked, Excellency, please give us your order of preference. What did the President do? The President wrote back to the Constitutional Council nominating only the name of Mr. Jayanta Jayasurya, and the Constitutional Council approved that name. Mr. Vijayadasa Rajapaksa was present at both occasions. Okay. So there are many other things that I would like to go to, but given the lack of time, Honorable Speaker, what I want to articulate here once again, to reiterate here once again, is that the 6.2 million people of this country voted to strengthen the democracy of this country. not to weaken it, and not to give strong men the power to rule. They gave the authority for institutions, for laws, for policies to rule this country. It is no longer a monarchy. It is a democracy. So I believe that all you people will take back your allegations and support to strengthen democracy with the 19th Amendment. Thank you very much.
Thank you. Honorable Sridharan. Honorable Sridharan.
Gaurava Sabanayar avargale. இன்றைய தினம் அரசியல் அமைப்பு சபை தொடர்பான இந்த எதிர்க்கட்சியினரால் கொண்டுவரப்பட்ட ஒத்திவைப்பு வேலை பேரணியின் பொழுது சில விடயங்களை பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக இந்த நாட்டிலே பெரியோடி போயிருக்கின்ற பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காகவும், ஒரு பகுதி மக்கள் இந்த நாட்டிலே யுத்தத்தாலும் இனவாத வன்முறைகளாலும் அளிக்கப்பட்ட சூழலிலே அவர்களுக்கான நீதியை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் கொண்டுவரப்பட்ட பல்வேறுபட்ட ஒப்பந்தங்கள் சட்டங்கள் எல்லாம் இந்த நாட்டிலே கிழித்தறியப்பட்டது அல்லது கிடப்பிலே போடப்பட்டது. அவ்வாறான ஒரு சூழலில்தான் கடந்த 2015 ஆவணி மாதம் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு இரண்டு பிரதான கட்சிகளும் ஒன்றிணைந்த நிலையிலே அரசியல் அமைப்பு சபை உருவாக்கப்பட்டு அந்த சபையினூடாக இந்த நாட்டினுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கான சில முன்மொழிவுகளை கொண்டு வருவதற்கும் இந்த சபை ஒரு முன்னுதாரணமாக முன்வைக்கப்பட்டது. ஆனால் இன்று பாராளுமன்றத்தில் நடக்கிற விவாதங்களை பார்க்கிற பொழுது இது ஒரு கேலிக்கூத்தாக அல்லது இரண்டு தரப்பும் யார் பெரியவர் யார் சிறியவர் இதனை எவ்வாறு இழுத்து மூடிவிடலாம் என்கிற கடந்த கால அனுபவங்களையே கடந்த கால செயல்பாடுகளையே இந்த சபையில் நடைமுறைப்படுத்த அவர்கள் முனைவது போல இன்றைய சந்தர்ப்பங்கள் அமைந்திருக்கின்றன. குறிப்பாக 1919 இந்த நாட்டிலே தமிழர்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது. அந்த காலத்திலே ஒரு தமிழர் மகாசபையை உருவாக்கி சேர்வன் ராமநாதனுடைய காலத்தில் முதன் முதல் தமிழர் உரிமை பற்றிய பிரேரணைகள் முன்வைக்கப்பட்டது. இன்று 2019 நூறு ஆண்டுகள் கடந்திருக்கிறது. அதே மாசி மாதம் இன்றும் அதே மாசி மாத காலத்திலே 100 வருடங்களை கடந்தும் இந்த நாட்டில் இன்னும் தமிழர்கள் ஏமாற்றப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுடைய நியாயபூர்வமான அவர்கள் இழந்து போன அவருடைய இறைமையை மீளப்பெறக்கூடிய வகையிலே அவர்களுக்கான உரிமைகளை வழங்குவதில் இந்த நாட்டிலே இன்னும் நியாயமான மனிதர்கள் இல்லை என்கிற செய்திதான் சொல்லப்படுகிறது. சேர்வன் ராமநாதன் அருணாசலம் இவர்களுடைய காலங்களிலே இந்த நாட்டிலே தமிழர்களும் வடக்கு கிழக்கில் மட்டுமல்ல கொழும்பிலும் அவர்கள் பரவலாக வாழ்ந்தார்கள். குறிப்பாக வடக்கிலும் கிழக்கிலும் ஆங்கிலேயர்கள் இலங்கையை ஆட்சி செய்த பொழுது கூட ஒரு இறைமையுள்ள சமூகமாக முடிக்கு கீழே அவர்கள் வாழ்ந்த வரலாறுகள் உண்டு. அதற்கான பல அடையாளங்கள் வரலாற்றினுடைய பாட புத்தகங்களை நாங்கள் படிக்கிறோம். ஆனால் இன்று வரை அவ்வாறு வாழ்ந்த தமிழினம் தன்னுடைய இழந்து போன இறைமையை மீட்டெடுத்து தன்னுடைய இறைமையோடு இந்த நாட்டிலே வாழ வேண்டும் என்கிற அந்த எண்ணத்திற்காகத்தான் இந்த நாங்கள் இன்று பேசுகிற இந்த நாட்களிலே 100 வருடங்களிலே பல ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தங்களுடைய வாலிப வயசை திறந்து வாழ்க்கையினுடைய இன்ப துன்பங்களை எல்லாம் தூக்கி வைத்துவிட்டு தன்னுடைய தேச மண்ணுக்காக போராடிய பல ஆயிரக்கணக்கான போராளிகள் இந்த மண்ணிலே உயிர் தியாகங்களை செய்திருக்கிறார்கள். இந்த நிலைமைகளெல்லாம் கடந்து வந்த பிற்பாடும் இன்றும் இதனை சரியாக உணர்ந்து கொள்ளாத மகாவம்ச சிந்தனைகளிலே ஊறிப்போயிருக்கின்ற பௌத்த சிங்கள சிந்தனைகளையே மீண்டும் மீண்டும் தங்களுடைய மனங்களிலே வைத்திருக்கின்ற சிலரால் இந்த நல்லெண்ணங்கள் சரியாக பகிர்ந்து கொள்ளப்படவில்லை என்பதை நான் இந்த இடத்தில் வேதனையோடு பகிர்ந்து கொள்கிறேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, நாடு இவ்வளவு நாளும் ஒரு பாரிய யுத்தத்தில் இருந்ததாக எல்லாரும் பேசுகிறார்கள். 2010 மெல்ல மெல்ல அந்த நாட்டினுடைய மாற்றங்கள் ஏற்பட்டது. 2009 யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு தமிழர்கள் ஒரு திறந்த வழி சிறைச்சாலையிலே அனாதைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் அவர்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு, சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிற அரசியல் கைதிகளுடைய விடுதலை, காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறவருடைய 3 தொடர்போகின்ற அவருடைய தொடர் போராட்டம், தங்கள் சொந்த நிலங்களிலே சென்று குடியேறுவதற்கான மக்களுடைய காணிக்கான போராட்டம், இவையெல்லாம் இன்றும் தொடர்ச்சியான தொடர் கதைகளாக இந்த நாட்டிலே இருக்கின்றது. ஆனால் இவையெல்லாம் இந்த அரசியல் அமைப்பு சபையினூடாக நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கையோடுதான் 2015 ஜனவரி மாதம் 8 ஒரு ஆட்சி மாற்றத்திற்காக அதிகார மாற்றத்திற்காக தமிழர்கள் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு வாக்களித்தார்கள். ஆனால் இன்று ஜனாதிபதியினுடைய பக்கத்தாலும் அவர் ஒரு கையாலாகாதவராக அல்லது இதனை செயல்படுத்த முடியாதவராக, அரசியலமைப்பு சபை என்றால் என்ன, அல்லது அதிகார பகிர்வு என்றால் என்ன, அரசியல் சாசனம் ஏன் இப்பொழுது அவசரம் என்கிற கேள்விகள் தான் இன்று பலராலும் பேசப்படுகிறது. அண்மையில் கூட கௌரவ அமைச்சர் ராஜித சேனாரட்ன அவர்கள் கூட யாழ்ப்பாணத்திலே ஒரு நிகழ்விலே பேசுகிற பொழுது, தமிழர்கள் இப்பொழுது அதிகார பகிர்வை கேட்கவில்லை, அவர்கள் அபிவிருத்தி பற்றி தான் சிந்திக்கிறார்கள் என்ற கருத்தை, ஒரு தன்னுடைய எண்ணத்திலே அதை ஏன் அவ்வாறு அப்படி ஒரு கருத்தை விதைத்து சென்றார் என்ற கேள்விக்கு அடிப்படையில் அந்த மக்களை ஏமாற்றிவிட்டு வந்திருக்கிறார். இதைதான் கிளிநொச்சியினுடைய மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற அபிவிருத்தி குழு கூட்டம் சம்பந்தமான கூட்டத்திலும் கூட நாட்டினுடைய பிரதம மந்திரி அவர்களும், மறப்போம் மன்னிப்போம், தென்னாப்பிரிக்காவிலே மேற்கொள்ளப்பட்ட விடயங்களை மையமாக வைத்து மேற்கொள்வோம் என அவரும் குறிப்பிட்டார். அண்மையிலே இந்தியாவின் பெங்களூருக்கு சென்றிருந்த முன்னாள் ஜனாதிபதி எதிர்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்சே அவர்கள் கூட இந்து பத்திரிகைக்கு அளித்த பேட்டியிலே பாலச்சந்திரனை ஒரு போராளியாக சித்தரித்து அவருக்கு 5 பேர் பாதுகாப்பு இருந்தார்கள் என்று கூறி அவரை கொன்றது நியாயம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். ஒரு ஊடகவியலாளர் இசைப்பிரியாவை கூட போராளியாகவே அவரும் சித்தரித்திருந்தார். இவ்வாறான எண்ணங்கள் ஏன் சிங்கள தலைவர்களிடம் வருகிறது? யார் இந்த திறந்த மனதோடு நல்லெண்ணத்தோடு இவற்றை சொல்வதற்கு தயாராகிறார்கள்? பாலச்சந்திரன் படித்த பாடசாலையில் நான் அதிபராக இருந்தவன். ஒரு சிறுவனாக அவர் 2009 தரம் 7 படிக்கின்ற ஒரு மாணவனாகத்தான் ராணுவத்திடம் சரணடைந்திருந்தார். அவருக்கு சாப்பிடுவதற்கு பிஸ்கட் கொடுத்து அவரை இருத்தி வைத்து சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை லண்டன் கார்டியன் பத்திரிகை கூட படத்தோடு வெளியிட்டிருந்தது. அவ்வாறான ஒரு சூழல்கள் இருந்தும் கூட, உத்தரவாதங்கள் அதற்கான சாட்சியங்கள் இருந்தும் கூட, அந்த படங்களை கூட ராணுவத்தினர் தான் எடுத்து வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலைமையிலும் அவர் பெரிய பொய்யை சொல்லுகிறார்.
தென்னாப்பிரிக்காவிலே
மக்கள் 80% வெள்ளை இன மக்கள், கருப்பின மக்கள், 20% வெள்ளை இன மக்களால் அவர்கள் ஆளப்பட்டார்கள். இதனால் தான் அந்த நாட்டிலே பாரிய அழிவுகளுக்கு பிற்பாடு உலகத்தினுடைய ஒரு பெருமனிதன் மண்டேலாவினுடைய தலைமையிலே அந்த நாட்டில் மறுமலர்ச்சி ஏற்பட்டு உலக நாடுகள் அந்த 20% வெள்ளை இன மக்கள் அழியக்கூடாது என்ற காரணத்திற்காகத்தான் அங்கே மறப்போம் மன்னிப்போம் என்ற அடிப்படையில் 80% கருப்பின மக்கள் வெள்ளை இன மக்களுக்கு மன்னிப்பு கொடுத்தார்கள். இங்கே 72% சிங்கள இன மக்கள், பெரும்பான்மையின மக்கள், அளவிலே குறைந்த தமிழ் தேசிய இனத்தை அழித்திருக்கிறார்கள். இனப்படுகொலை நடந்திருக்கிறது. இங்கே மறப்பதும் மன்னிப்பதும் என்பது யார் யாருக்கென்ற விடயத்தை முதலில் நாங்கள் சிந்திக்க வேண்டும். இங்கே நடந்தவைகள் முதலில் உண்மையை கண்டறிந்து நீதி நிலைநாட்டப்பட்டு அந்த நீதியின் அடிப்படையில் அதற்கு பின்பாடுதான் உண்மை நிலைமை என்பது வெளியிலே கொண்டு வரப்பட வேண்டும். ஆகவே வெறுமனே அபிவிருத்தி என்கிற சொல் மாயைக்குள் அல்லது அபிவிருத்தி என்கிற சொற்கோட்பாட்டுக்குள் தமிழர்கள் இந்த 100 ஆண்டுகளாக இந்த மண்ணிலே போராடி தங்களை தியாகம் செய்து தங்கள் இழந்து போன இறைமைக்காக போராடுகிற இந்த சூழலில் அதனை வெறும் சில சொற்களால், அபிவிருத்தி என்ற சொற்களால் மறைத்துவிட அரசாங்கம் முயலக்கூடாது. நாங்கள் ஆதரவு தருகிறோம் என்பதற்காக அல்லது இந்த அரசை காப்பாற்றுவதற்கு ஜனநாயக ரீதியான தார்மீக ஆதரவை வழங்கியிருக்கிறோம் என்பதற்காக சொல்லக்கூடிய எல்லா விடயங்களையும் நாங்கள் சொல்லிவிடலாம் என்கிற எண்ணம் வரக்கூடாது. முதலில் தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதிலே கடந்த காலங்களில் பண்டா செல்வா டட்லி செல்வா ஒப்பந்தங்கள் கிழித்தறியப்பட்டு 1987 இலங்கை இந்திய ஒப்பந்தம் கூட, இந்தியாவோடும் இலங்கையும் இணைந்து செய்திருந்தும் கூட, அதற்கு பிற்பாடு நடந்த யுத்தத்துக்கு பிறகும் நல்லிணக்க ஆணைக்குழுவினுடைய அறிக்கை, பரணவிதான ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கை, இப்பொழுது கூட இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணைக்குழு கொண்டு வந்த பிரேரணைகளை ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் கூட இன்னும் ஒரு நீதி இல்லாத தன்மை இருக்கிறது. ஆகவே அரசியல் அமைப்பு சபை என்பது ஒரு கேலிக்கூத்தானதாக, அது மக்களை ஏமாற்றுகின்றதாக மாறக்கூடாது. இந்த மக்களுக்கு ஒரு நியாயம், இந்த மண்ணிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, கொல்லப்பட்ட
மக்களுடைய
நியாயத்திற்கு நீதியின் நிலைநாட்ட உண்மை கண்டறியப்பட வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே வலியுறுத்தி நிறைவு
செய்கின்றேன்.
Thank you, Mr. Speaker. Mr. Speaker, if my memory serves me right, I cannot recall an occasion in Sri Lanka's recent political history when the executive and the legislature of Sri Lanka drew as much praise and applause as they did, both from our citizens and also from the international community, than on the occasion of the passage of the 19th Amendment to the Constitution in 2015. In fact, I would say it is the single most greatest achievement of this House in recent times, and it stands as President Sirisena's single greatest achievement since his election to office in January 4 years ago. When at some point in the future Sri Lanka pauses to reflect on its history, this piece of legislation will perhaps stand as a milestone and a beacon that heralded change in Sri Lanka towards good governance and strengthening of democratic institutions that facilitate our nation's advancement as a strong, vibrant and stable democracy and prosperous and peaceful nation. Mr. Speaker, the 19th Amendment that was signed into law on 15th May 2015, and I believe only one member of this House opposed this motion, by the then Speaker of the House, not you actually, it was Honourable MP Chamal Rajapaksha, after being voted virtually by every single member of this House, was not the result of a personal agenda of an individual or a group of individuals. In fact, I remember even you, Speaker, while we were in the opposition, for many years you canvassed for this piece of legislation, and I'm sure you, along with many others like us, was delighted that a dream which had been holding for many, many years finally came into fruition on that day. This was the realization of the vision and the will of the majority of our people who are pro-democratic and progressive-minded. It was a result of a movement to which people of our country, including the late Venerable Maduluave Sobhita Thero, politicians, civil society activists, human rights defenders, students, religious leaders, academics, journalists, artists, breathed life and gave momentum. In fact, we realize what a tremendous achievement this was, especially when we remember that there was a time in Sri Lanka where the judiciary operated through what I would call telephone call judgments. The judiciary was controlled by remote control, and under this system, all judges were appointed by one single man. All ministers were chosen by that same man, and in that time, the executive, legislature, and the judiciary all operated in lockstep in service to this one man. If you were with that man, you could never be charged or convicted, whatever your crime. If you were with that man, including that man, was always above the law. However, if you went against that man, his sons, his brothers, or some distant cousin, you could be arrested, charged, fabricated against you, even accused of terrorism sometimes, convicted, or worse, as we all remember, thrown into a white van. The man was invincible, and the country was helpless. Then one day in November 2014, His Excellency Maithripala Sirisena, as the General Secretary of the Sri Lanka Freedom Party, risked his life and brought this self-made God to his knees. We know what a huge sacrifice Maithripala Sirisena, the General Secretary, made to bring this freedom to our country. Even at this moment, we must appreciate it. All of us, united under his leadership, defeated that man on the 8th of January 2015, ushered in a new era of true democracy, liberty and independent institutions to this country. Under our government, we fortified our nation's constitution against the tyranny of tomorrow or the tyrants of tomorrow. We took politics out of the appointment of judges and key government positions and created an apolitical process where representatives of all political parties and eminent persons from civil society would vet judicial candidates. We stopped that era where the Chief Justice would be seen serving arms in the house, the residence of the President, in an almost routine manner. For the first time in decades, judges of every level could travel the country and the world with their heads raised high. It became clear to the public that they were nobody's lapdog, that their appointments and promotions were removed from politics. Today, independent judges give independent verdicts. One former member of this House has already been sentenced to death for a number of murders. A former DIG had been sentenced to death for running a contract killer squad. The former President's Secretary has been sentenced for misappropriating public funds. And even the Chief of Staff of the present President, under this new order, could not escape from the clutch of the law. However, during the 52 days in which the Rajapaksha regime came into power again on the 26th of October, they purported to serve. While serving as Prime Minister, we all got to see what their intentions really were. Several police officers and witnesses involved in cases against members of the Pohottua received calls suggesting that they put their lives and the lives of their families before their commitment to their jobs. Suspects was in and out of the FCID wearing shorts and T-shirts. A man under investigation for robbing our national airline was reappointed as head of the Sri Lankan Airlines. Then all of a sudden, after the 26th October attempt to seize power was ripped apart by an independent judiciary on the Court of Appeal and Supreme Court, they realized that their true enemy was the very existence of an independent judiciary. Those who are dreaming of coming back and creating a dictatorship in this country have realized that their real enemy is an independent judiciary and the Constitutional Council and its chairman, you, sir, who guard that independence. Suddenly, these people who dream of a dictatorial future realize that the judges and the speaker will not bow down to their threats. Mr. Speaker, this is also why they are targeting and maligning you, Mr. Speaker. They learned the hard way that you are fearless, honest, and truly independent. An independent judiciary or independent speaker is a deadly poison to the Rajapaksha way of governing. Such critical questions must be entrusted with the Sahodara Sangame in their world, not patriots like Karu Jayasurya, who will put the interests of the country above all else. The President and Prime Minister must be proud of having promoted a speaker who has become the symbol of democracy of Sri Lanka, not only within Sri Lanka, but even amongst the international community.
Minari.
Yeah, just very, very quickly, sir. And you, the army officer, who do not travel around the island climbing on stages, thumping your chest and bellowing about how much you love the country, you show us how much you love it by fighting to defend and strengthen democracy. Mr. Speaker, the Constitutional Council is primarily aimed at depoliticizing the state and public service, and within the brief period that it has been in operation, it has proved to be successful in its intended objective. It is no secret, Honourable Speaker, that since the establishment of the Constitutional Council, our country has witnessed a remarkable improvement in the quality of delivery of justice. I am confident that this is a cause for pride of our learned judges themselves when they interact with their peers in other countries. As the Honourable Speaker has clarified, seniority, while being one of the criteria employed by the Constitutional Council in nominating and approving persons in appointment, it is not the only criteria. For a country to develop, meritocracy is essential. Ati garu janadhipathyamani obathuma mama katha karana welawae aapu gena ma ithamathma satutu wenawa etho wasen ma mulu kathawama imat karanna yanne namuth mam me kiyamin sitiye etho wasenma january maase athawenida e viplawen passe obathuma me gatta thinduwa මේ වගේ ව්‍යවස්ථාදායක සභාවක් ගත්තා වූ තීන්දුව ඇත්ත වශයෙන්ම ඉතිහාසයට රන් අකුරෙන් මේ වෙනකොටත් එකතු වෙලා තියෙනවා. Honorable Speaker, if on occasion the Constitutional Council had not approved a nominee submitted by His Excellency the President, which has resulted in the President having to submit fresh nominations to the Council, this is not a reason to be flighted. ඇත්ත වශයෙන්ම ඔබතුමාගේ යෝජනා කීපයක් මේ කවුන්සිලෙන් අනුමත නොකිරීම මම හිතන්නේ තරහා වීමට කාරණාවක් නෙමෙයි, ඔබතුමාට ඒක තවත් ආඩම්බර විය යුතු කාරණාවක්. ඇත්ත වශයෙන්ම ඔබතුමා යටතේ මේ තරම් ප්‍රජාතන්ත්‍රවාදී රාමුවක් පිහිටවල තියෙන වෙන කවුරුවත් නෙමෙයි, මෛත්‍රීපාල සිරිසේන ජනාධිපතිතුමා කියන එකෙන් ඒක බව අපි නැවත නැවතත් මතක් කරන්න ඕනේ.
Time is over, Garo Malji.
You don't feel proud. Just 2 minutes, sir.
Yeah.
This is what democracy is about. This must be a reason for pride to see that one set, that what one set in motion is actually yielding the intended results. If an impasse were to arise in the course of business, then the Constitutional Council and the President must work together, find a solution, rather than engage in action that would exacerbate a situation and weaken the Constitutional Council. This to me is the beauty of democracy and what sets us apart from an autocracy or dictatorship. Finally, Mr. Speaker, since January 2015, we who are elected representatives of the citizens of the country have managed, despite hindrances and obstacles, to achieve remarkable progress in terms of strengthening systems of checks and balances, thereby curbing unbridled power vested in the executive. Some of the mechanisms that we have set up, such as the Human Rights Commission of Sri Lanka and the Police Commission, perform a commendable role in protecting the rights of our citizens and empowering our citizens. This in turn strengthens us as a nation. The Human Rights Commission in particular, which has been accorded grade A status of the Global Alliance of National Human Rights Institutions, has become an institution that all of us as Sri Lanka can be proud of. Finally, any reversal of these good governance gains will not only make our citizens suffer in the hands of autocracy, it will isolate us internationally and plunge Sri Lanka into isolation once again. It will have a detrimental impact on Sri Lanka's potential for economic development and achievement of prosperity that all our citizens yearn for and deserve. Thank you.
Thank you.